the Holy Spirit sets us free.
பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை விடுதலையாக்குகிறார் என்பதை நேற்று இரவில் தியானித்தோம்.
In Romans chapter 8,
ரோமர் 8 அதிகாரம்,
we read that the Holy Spirit sets us free from the law of sin and death.
பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குகிறார் என்று வாசிக்கிறோம்.
And one of the first things that the Holy Spirit teaches us when he comes into us,
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது அவர் நமக்கு போதிக்கிற முதல் காரியம் என்னவென்றால்,
is written in verse 15,
15 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
ரோமர் 8:16,
ரோமர் 8 அதிகாரம் 15-16 வசனங்கள்.
In verse 16 he says the Holy Spirit bears witness with our spirit that we are the children of God.
16 வசனத்திலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.
Witness is like a light.
சாட்சி என்பது ஒளியைப் போல, ஒரு விளக்கைப் போல.
And if you know a little bit about electricity, you've seen in your houses, there are always two wires that carry current.
உங்கள் வீடுகளிலே நீங்கள் மின்சாரத்தை குறித்து சற்று அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த மின்சார சக்தியை கொண்டு செல்வதற்கு எப்பொழுதுமே இரண்டு மின் கம்பிகள் வேண்டும், வயர்கள் வேண்டும்.
You cannot have electricity with just one wire.
ஒரே ஒரு கம்பியை வைத்துக் கொண்டு மின்சாரம் பாய முடியாது.
There are always two wires.
எப்பொழுதுமே இரண்டு கம்பிகள் வேண்டும்.
And in a switch, when the two wires touch, the light comes on.
அந்த சுவிட்சை நாம் போடும்பொழுது இந்த இரண்டு கம்பிகளும் தொடர்புடையதாக மாறும் பொழுது மின் விளக்குகள் எரிகின்றன.
So in how do we know that we are children of God?
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நமக்கு எப்படி தெரிந்து கொள்வது?
Just like those two wires.
இரண்டு மின் கம்பிகளை போல.
We need the word of God and the witness of the Holy Spirit.
நமக்கு தேவனுடைய வார்த்தையும் வேண்டும், ஆவியானுடைய சாட்சியும் வேண்டும்.
So when we know the promise of God's word and the witness of the Holy Spirit, they touch, then we know we are God's children.
தேவனுடைய வாக்குத்தத்தமும் பரிசுத்த ஆவியானுடைய சாட்சியும் ஒன்றை ஒன்று தொடும் பொழுது அங்கே ஒளி ஏற்படுகிறது, நாம் சாட்சிகளாய் மாறுகிறோம்.
God's word tells us that if we receive Christ, we become children of God.
இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது.
That is in John chapter 1 and verse 12.
யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம்.
All those who receive them, they get the right to be children of God.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு அதிகாரம் பெறுகிறார்கள்.
And then that's the witness of John 1:12, and then there's the witness of the Holy Spirit.
இங்க யோவான் 1:12 லே கொடுக்கக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை, அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானுடைய சாட்சி.
So if you don't get these two witnesses,
இந்த இரண்டு சாட்சிகளும் உங்களுக்கு கிடைக்காவிட்டால்,
you won't have a clear understanding that you're a child of God.
நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம், புரிந்துகொள்ளுதல் உங்களுக்கு கிடைக்காது.
I don't go around telling people you are a child of God.
நான் போய் மக்களை பார்த்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நான் சொல்லுவதில்லை.
Because I could make a mistake.
நான் ஒரு தவறு செய்து விட முடியும்.
I don't know their hearts.
அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது.
I don't know whether they are sincere or they're just doing it on the outside.
அவர்கள் உண்மையானவர்களா அல்லது வெளிப்பிரகாரமாக காட்சிக்காக பார்வைக்காக செய்கிறார்களா என்றெல்லாம் எனக்கு தெரியாது.
So I say my witness is not really worth anything.
ஆகவே நான் கொடுக்கக்கூடிய சாட்சிக்கு எந்த ஒரு பலனும் இல்லை.
What you need is the witness of God's word and the witness of the Holy Spirit.
நமக்கு தேவையானதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் சாட்சியும் பரிசுத்த ஆவியானுடைய சாட்சியும்.
Now God's word I can point out to you in John 1 verse 12.
தேவனுடைய வார்த்தையினுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம். யோவான் 1:12 படியுங்கள் என்று.
If you receive Jesus, you can be a child of God.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும்.
To receive Jesus, of course, you must turn away from your sin and face Jesus Christ.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிள்ளையாக வேண்டும் என்றால் உங்கள் பாவங்களை விட்டுவிட்டு நீங்கள் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்ப வேண்டும்.
You can't receive Christ if you are facing your sin.
நீங்கள் பாவத்தை நோக்கி திரும்பி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது.
You have to turn away from your sin to face Christ.
உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் திரும்பி இயேசுவை பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Then when you receive Christ,
அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
you become a child of God.
நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறீர்கள்.
And if it's really happened,
உண்மையாலுமே இப்படி நடந்திருக்குமானால்
the Holy Spirit will also bear witness in your heart.
பரிசுத்த ஆவியானவரும் கூட உங்களுடைய உள்ளத்திலே ஒரு சாட்சியை கொடுப்பார்.
In my life, I asked Jesus to come into my heart about 500 times.
நான் கிட்டத்தட்ட 500 முறைகளாவது இயேசுவே உள்ளத்திலே வாரும் உள்ளத்திலே வாரும் என்று அழைத்திருந்திருப்பேன்.
No, from the time I was 13 I was saying that.
13 வயதிலிருந்து நான் இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன்.
But I never knew whether he will really come in or not.
உண்மையாலுமே அவர் உள்ளே வந்து விட்டாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, நிச்சயம் இல்லை.
Until I was 19 and a half.
19.5 வயது வரை எனக்கு அந்த நிச்சயம் கிடைக்கவில்லை.
Then the Holy Spirit also bore witness.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரும் கூட சாட்சி கொடுத்தார்.
Then the light came in.
அப்பொழுது ஒளி உள்ளே வந்தது.
That was 49 years ago. I've never doubted it after that.
அது இது 49 ஆண்டுகள் முன்பாக நடந்தது. அதற்கு பிறகு ஒரு காலம் நான் அதை சந்தேகிக்கவே இல்லை.
The light has always been burning.
அந்த ஒளியானது எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது.
Not that I'm perfect, but that I'm a child of God.
நான் ஒரு பூர்ணவான் என்று அல்ல, ஆனால் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒளி.
Not that I don't make any mistakes or never fall into sin, but I've become a child of God who hates sin.
நான் பாவத்திலே இனிமேல் விழவே மாட்டேன் என்றல்ல, நான் தவறே செய்ய மாட்டேன் என்றல்ல, பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையாகி விட்டேன் என்ற ஒரு சாட்சி எனக்குள்ளாய் கிடைக்கிறது.
So I want to say to all of you.
ஆகவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன்.
Don't be satisfied that your elder brother thinks you are a child of God.
அவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று உங்களுடைய சபையின் மூப்பர் என்கிறபடினாலே நீங்கள் திருப்திப்பட்டு விட வேண்டாம்.
When you stand at the judgment seat of Christ, your elder brother will not be there.
நீங்கள் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அங்கே உங்கள் அருகாமையிலே உங்கள் மூப்பர் வர மாட்டார்.
Jesus is going to be on the throne.
இயேசுவானங்க சிங்காசனத்தில் இருக்க போகிறார்.
And if you say but Lord my elder brother said I was a believer.
ஆனால் ஆண்டவரே நான் ஒரு விசுவாசி என்றே மூப்பர் சொன்னாரே என்று அங்கே போய் சொல்லுவீர்களானால்
that won't have any value.
அந்த காசெல்லாம் அங்கே செல்லாது.
You make sure that you are sincere.
நீங்கள் உண்மையாய் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
That to the best of your knowledge you have turned from sin.
உங்களுக்கு உங்களுடைய அறிவுபூர்வமாக தெரிந்தவரை நான் பாவத்தை விட்டு திரும்பி விட்டேன் என்று நிச்சயப்படுத்திக்
கொள்ளுங்கள்.
நீங்கள் மக்களை ஏமாற்றி வஞ்சித்து இப்படி இரட்டை வாழ்க்கையை வாழவில்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக்
கொள்ளுங்கள்.
நீங்கள் நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருக்கிறேன் என்பதை நிச்சயப்படுத்திக்
கொள்ளுங்கள்.
பூர்ணவான் என்று அல்ல, யாருமே பூர்ணவான் அல்ல.
But sincere and honest.
ஆனால் நேர்மையாக உண்மையாக இருக்க முடியுமே.
Overcoming all sin but desiring to give up all sin.
எல்லா பாவத்தையும் மேற்கொண்டு விட்டீர்களா என்று அல்ல, ஆனால் எல்லா பாவங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்க வேண்டும், விருப்பம் இருக்க வேண்டும்.
And that you have sincerely believed that Jesus died for all your sin.
இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களுக்காகவும் மரித்தார் என்ற உண்மையாலுமே நீங்கள் நம்புவீர்களானால்
He rose up from the dead and is living today.
அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
You believe that.
நீங்கள் அதை நம்புவீர்களானால்
And you asked him to come into your heart.
அவரே அவரை உள்ளத்திலே வாரும் என்று அழைப்பீர்களானால்
You are a child of God.
நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை.
And ask the Holy Spirit to give you that witness.
அந்த சாட்சியை உங்களுக்கு கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள்.
So you have the witness of the word of God and the witness of the Holy Spirit.
ஆகவே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையும் சாட்சியும் இருக்கிறது, அதோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய சாட்சியும் இருக்கிறது.
You know in 2 Corinthians 4 conversion is described like this.
2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே மனம் திரும்புதல் அல்லது மனமாற்றம் இப்படியாக விளக்கப்பட்டிருக்கிறது.
How you become a child of God?
எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும்?
It's described in 2 Corinthians 4 in verse 6 like this.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்திலே இவ்விதமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது.
God said let the light shine out of darkness.
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசி என்று தேவன் சொன்னார்.
The same God is now shining in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Christ.
அப்படி சொன்ன அதே தேவன் இப்பொழுது கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறார்.
Now how did the light come in the beginning that's quoted in this verse?
இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த ஒளியானது எப்படி முதலாவதாக இந்த உலகத்துக்குள்ளாக வந்தது?
If you read in Genesis chapter 1
ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால்
You read that in the beginning God created the heaven and the earth.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார்.
That's how he created Adam and Eve also perfectly.
இப்படிதான் ஆதாமையும் ஏவாளையும் பூர்ணவான்களாக சிருஷ்டித்தார்.
In the beginning long before Adam and Eve he created the heaven and earth perfectly.
ஆகவே ஆரம்பத்திலே தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் பூர்ணமாக உண்டாக்கினார்.
And then he made a lot of angels.
அதுக்கு பிறகு நிறைய தூதர்களை உண்டாக்கினார்.
The head of the angels was a person called Lucifer.
அந்த தூதர்களுக்கு தலைவன் அவனுடைய பெயர் லூசிபர்.
He became very proud.
அவன் மிகுந்த பெருமை உள்ளவனாய் மாறினான்.
He wanted to exalt his throne above the throne of God.
அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னான்.
And as soon as that pride came into his heart he gathered a few angels with him.
அந்த பெருமை வந்த உடனே அவன் இன்னும் சற்று தூதர்களை தன்னுக்கு சேர்த்துக் கொண்டான்.
God immediately cast him down.
தேவன் உடனடியாக அவனை புறம்பே தள்ளிவிட்டார்.
He went out of heaven and he's now between heaven and earth somewhere.
அவன் பரலோகத்தை விட்டு தள்ளப்பட்டு விட்டபடினால் இப்போ பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையிலே எங்கோ அவன் இருந்து கொண்டிருக்கிறான்.
And God has given him freedom to move around the earth with all the demons.
எல்லா அசுதாவிகளோடும் கூட பிசாசுகளோடும் கூட பூமியிலே சுற்றும்படியாக தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார்.
When that happened,
அது நடந்த பொழுது
the earth, this beautiful earth became corrupt.
அழகாக இருந்ததான இந்த பூமியானது ஒழுங்கின்மையாய் கெட்டு போய்விட்டது.
And it's described in verse 2 like this.
இரண்டாம் வசனத்திலே இப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறது.
The earth became formless, void and dark.
பூமியானது ஒழுங்கின்மை இருமையுமாய் இருந்தது.
God didn't create it like that.
தேவன் அப்படியே அதை உண்டாக்கவில்லை.
It became like that.
அது அப்படியே மாறிவிட்டது.
That is a picture of how God created man perfect and the devil came in and spoiled man and man became as described in this verse.
இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவன் மனிதனை ஒரு பூரண மனிதனாக புருஷனாக உண்டாக்கினார். ஆனால் பிசாசு அவனை கெடுத்து விட்டபடினாலே மனிதனானவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டான் என்று இந்த வசனத்திலே பார்த்தது போல மனிதனுக்கு நடந்தது.
What is man's condition?
மனிதனுடைய நிலை என்ன?
Like it says here.
இங்கே சொல்லப்பட்டது போல.
Without a shape.
ஒழுங்கின்மையாய் இருந்தது.
That means no longer having the image of God.
அதற்கு
no longer having the image of God.
தேவனுடைய சாயல் இல்லாமல் அவன் மாறிவிட்டான்.
Empty.
வெறுமையாய் மாறிவிட்டான்.
And dark.
அவன் இருளடைந்தவனாய் மாறிவிட்டான்.
Then how did God change this earth?
இந்த பூமியை தேவன் எப்படி மாற்றினார்?
The first step.
முதலாவது படி.
The Holy Spirit moved upon this.
பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியின் மேல் அசைவாடினார்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
And then verse 3, the word of God went forth saying let there be light.
வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற தேவனுடைய வார்த்தை அங்கே புறப்பட்டு சென்றது.
மூன்றாம் வசனம். Two things working there.
அங்கே இரண்டு காரியங்கள் கிரியை செய்கிறது.
Just like I said earlier.
நான் ஏற்கனவே சொன்னது போல.
In the first paragraph of the Bible it is written.
வேதத்திலே முதல் பத்தியிலேயே அது எழுதப்பட்டிருக்கிறது.
The Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
And the word of God.
தேவனுடைய வார்த்தை.
And when they touch.
அவை ஒன்றை ஒன்று தொடும் பொழுது.
Darkness is so what happened just now was what happened to Adam.
இப்பொழுது என்ன நமக்கு நடந்தது அதேதான் ஆதாமுக்கும் நடந்தது.
All the lights went off in his life.
அங்கே உள்ள ஒளி எல்லாம் போய்விட்டது.
That's what happens to you if you allow the devil to come in.
அபிசாசு உங்களிடத்திலே வருவதற்கு நீங்கள் அனுமதித்தால் உங்களுக்கும் அதே தான் நடக்கிறது.
And then God said, let there be light and there was light.
வெளிச்சம் உண்டாகிறது என்று ஆண்டவர் சொன்னார் அங்கே வெளிச்சம் உண்டானது.
The Holy Spirit and the word of God touched.
பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் தொடும் பொழுது அங்கே ஒளி உண்டாகிறது.
The same thing in a meeting.
அதே போலதான் கூட்டத்திலே.
When you hear the word of God,
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்.
Let the Holy Spirit apply it to your heart, then the light will come on in your heart.
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே வந்து கிரியை செய்யும்படி அனுமதிக்கும் பொழுது அங்கே ஒளி உண்டாகும்.
If those two wires don't touch, there won't be any light.
அந்த இரண்டு மின் கம்பிகளும் தொடாவிட்டால் அங்கே ஒளி உண்டாகாது.
So the Holy Spirit bears witness with our spirit, we saw in verse Romans 8:16.
ஆகவே ரோமர் 8:16 பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று நாம் வாசித்தோம்.
Are the children of God.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சி.
That the one living in us is greater than the one living in the world.
இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் நம்மிடத்திலே இருக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.
I want to say to you, you need never be afraid of the devil anymore.
இனிமேலும் நீங்கள் பிசாசை குறித்து பயப்பட தேவையே இல்லை.
The devil was defeated on the cross.
பிசாசு சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான்.
He cannot touch you.
அவன் உங்களை தொட முடியாது.
Nobody can do any witchcraft to you if Jesus Christ lives in your heart.
இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் யாரும் எந்த பில்லிசொனியும் செய்ய முடியாது.
Everybody in your village tries to do witchcraft against you, it will bounce back on them.
உங்கள் கிராமத்திலே எல்லாரும் உங்கள் மீது செய்வினை செய்ய முயற்சிப்பார் என்று சொன்னால் அது அவர்களையே திரும்பி தாக்கும்.
I believe that.
நான் இதை நம்புகிறேன்.
Even if everybody in the world tries to do witchcraft on me, it will bounce back on them.
உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து எனக்கு பிலிசுனியம் செய்தாலும் செய்வினை செய்தாலும் அது மீண்டும் அவர்களையே தாக்கும்.
And if everybody in the world tries to hurt me in some way, it will bounce back on them.
எல்லாரும் சேர்ந்து எனக்கு தீமை செய்ய விரும்பினாலும் அதுவும் அவர்களை தான் சென்று தாக்கும்.
If we the Bible says that if the one who digs a pit for a child of God falls into the pit himself.
தேவனுடைய பிள்ளைக்கு குழியை விட்டுகிறவன் தானே குழியிலே விழுவான் என்று வேதம் சொல்கிறது.
That happens to anyone who tries to hinder a person who's walking in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நடக்கக்கூடிய ஒரு மனிதனை தடை செய்கிற எவனுக்கும் அது நடைபெறுகிறது.
So we read also in Romans 8:15.
ரோமர் 8:15 நாம் வாசிக்கிறோம்.
That the Spirit comes within us and cries out, Abba, Father.
அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம் மூலமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார்.
He when the way he gives us a witness that we are children of God is by crying out to God Father.
நமக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்கிற சாட்சியை அவர் எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், நம் மூலமாக அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதுனாலே.
You know, God has got a name.
தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா?
In the book of Exodus, chapter 3,
யாத்திராகமம் 3 அதிகாரம்,
when Moses was commissioned by God to go to the Israelites to deliver them from Egypt.
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாக மோசே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பொழுது,
Exodus 3 verse 13.
யாத்திராகமம் 3 அதிகாரம் 13 வசனம்.
He says, Moses said, when I go to these Israelites, they'll ask me, this God, what is his name?
நான் இஸ்ரவேல் புத்திரர்களே போய் உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் என்ன அனுப்பினார் என்று சொன்னால், அவர் அவருடைய நாமம் என்ன என்று என்னிடத்தில் கேட்பார்கள்.
And God said, this is my name.
இதுதான் என்னுடைய பெயர் என்று தேவன்
சொன்னார்.
இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
I am who I am means there is no past with me, there is no future with me.
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால் என்னிடத்திலே கடந்த காலம் என்று ஒன்று இல்லை, எனக்கு எதிர்காலம் என்று ஒன்று இல்லை.
You know, for us we have a past and we have a future.
உங்களுக்கு தெரியுமா, நமக்கு ஒரு எதிர்காலமும் உண்டு, நமக்கு ஒரு கடந்த காலமும் உண்டு.
We say tomorrow, we say yesterday.
நாளைக்கு என்று சொல்கிறோம், நேற்று என்று சொல்கிறோம்.
Because we have a past and we have a future.
ஏனென்றால் நமக்கு ஒரு கடந்த காலமும் உண்டு, நமக்கு ஒரு எதிர்காலமும் உண்டு.
We say I was like this and we say I will be like this.
நான் ஒரு காலத்திலே இப்படி இருந்தேன், நான் இனிமேல் இப்படி இருக்க போகிறேன் என்று சொல்கிறோம்.
But with God it's not like that.
தேவனிடத்திலே அப்படி இல்லை.
There is no God doesn't say I was like that or I will be like that.
நான் இப்படி இருந்தேன் என்று தேவன் சொல்ல மாட்டார், அல்லது நான் இப்படி இருப்பேன் என்று தேவன் சொல்ல மாட்டார்.
He's always in the present.
அவர் எப்பொழுதுமே இந்த நிகழ்காலத்திலே இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
Everything that's going to happen in the next 100,000 years is happening before God right now.
வரக்கூடிய 100,000 ஆண்டுகளுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இப்பொழுதே தேவனுடைய நடந்து கொண்டே தான் இருக்கிறது.
And whatever happened in the past 100,000 years is happening before God right now.
100,000 ஆண்டுகள் முன்பாக என்ன நடக்கிறதோ நடந்தோ அது இப்பொழுதே தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது.
He can see, I mean the day you were born, that's just like God sees it right now.
நீங்கள் பிறந்த அந்த நாள் இருக்கிறதே, அதை தேவன் இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறார்.
Every sin that you ever committed in your life, God sees it right now.
நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் இப்பொழுது தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
Unless it is cleansed by the blood of Christ, therefore he doesn't see it.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டால் அதை அவர் பார்க்க மாட்டார்.
And everything that you are going to do in the future, God sees it right now.
எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் இப்பொழுதே பார்த்து கொண்டே இருக்கிறார்.
To know God like that is a very fearful thing.
இப்படி தேவனை அறிந்து கொள்வது என்பது ஒரு பயமான ஒரு காரியமாக இருக்கு.
He knows everything about me.
என்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
I am that I am.
இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
And then he also revealed himself to the Israelites by the name Jehovah.
யெகோவா என்கிற பெயரினாலே தம்மை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
But that was for Israel.
அது இஸ்ரவேலுக்கு தான்.
And Peter, James, John all knew him by these names.
பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாருமே இந்த பெயரினாலே தேவனை அறிந்திருந்தார்கள்.
I am that I am.
இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
யெகோவா.
யெகோவா.
But Jesus said.
அவர் இயேசு சொன்னார்.
In John 17.
யோவான் 17 அதிகாரம்.
When he was praying to the Father at the end of his life.
தம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார்.
He said, these people whom you have given me from the world.
ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து நீர் எனக்கு தந்த அந்த மக்கள்.
Verse 6.
ஆறாம் வசனம்.
I have manifested your name to these men whom you gave me out of the world.
இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்.
What did he reveal?
அவர் எதை வெளிப்படுத்தினார்?
I revealed your name to them.
நான் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன்.
What is this new name that Jesus revealed?
இயேசு வெளிப்படுத்தின அந்த புதிய நாமம் என்ன நாமம்?
Not the old name of I am that I am.
இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற பழைய பெயர் அல்ல.
No.
இல்லை.
That they already knew.
அதை ஏற்கனவே அவர்கள்
அறிந்திருந்தார்கள்.
யெகோவா என்ற பெயரும் இல்லை, அதையும் அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். ஆனால்
Father,
பிதாவே, தகப்பனே,
that was a new name.
அது ஒரு புதிய நாமம்.
Nobody could call God Father in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலங்களில் யாருமே தேவனை பிதாவே என்று அழைக்க முடியவில்லை.
But when the disciples one day in Luke chapter 11 they heard Jesus praying.
ஆனால் லூக்கா 11 அதிகாரத்திலே இயேசு ஜெபிப்பதை சீஷர்கள் கேட்டார்கள்.
He was praying aloud.
அவர் சத்தமாக ஜெபித்தார்.
Not silently.
அமைதியாக அல்ல.
Luke 11 verse 1.
லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம்.
While he was praying in a certain place when he had finished, one of his disciples said, Lord, teach us to pray.
அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சிஷ்யர்களை ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஜெபம் பண்ண எங்களுக்கு போதித்து தரணும் என்று கேட்டான்.
So Jesus prayed.
இயேசு ஜெபித்தார்.
In the presence of others.
மற்றவருடைய முன்னிலையிலே பிரசன்னத்திலே ஜெபித்தார்.
He also said you must lock your door and pray in secret.
அதே சமயத்திலே நீங்கள் உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்திலே ஜெபிக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்.
We must pray in secret.
நாம் அந்தரங்கத்திலே ஜெபிக்க வேண்டும்.
We must also pray in the presence of others just like Jesus did here.
இங்கே இயேசு செய்தது போலவே மற்றவருடைய முன்னிலையிலேயும் நாம் செய்ய வேண்டும்.
And he was praying aloud.
அவர் சத்தமாக ஜெபித்தார்.
Not silently.
அமைதியாக இல்லை.
You must also learn to pray aloud in the presence of others.
மற்றவருடைய முன்னிலையிலே மற்றவர்கள் இருக்கும் பொழுது சத்தமாக ஜெபிக்க நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
These other 12 disciples were listening to him.
ஆகவே இந்த 12 சீஷர்களும் இயேசு ஜெபிப்பதை கேட்டுக்கொண்டே இருந்தார்.
And they heard him pray.
அவர் ஜெபிக்கும் பொழுது கேட்ட பொழுது
he never said God.
அவர் தேவனே என்று சொல்லவில்லை.
He never said I am that I am.
இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் என்று
சொல்லவில்லை. He never called him Jehovah.
யெகோவா என்று அழைக்கவில்லை.
He said, Father.
அகப்பனே.
And he talked to him just like a son would talk to a father.
ஒரு மகன் அப்பாவுண்டதிலே பேசுவது போல அப்பாவே என்று அவர் கூப்பிட்டு ஜெபித்தார்.
These 12 disciples had never heard anybody pray like that in their life.
இந்த 12 சீஷர்களும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக இவ்விதமாக யாரும் ஜெபித்ததை பார்த்ததே இல்லை.
They had always heard people praying with great fear.
மிகுந்த பயத்தோடு கூட ஜெபிப்பதை பார்த்திருக்கிறார்கள்.
They never heard anyone talk to God just like a son talks to a father.
ஒரு மகன் அப்பாவிடத்தில் பேசுவது போல ஜெபிப்பதை யாரும் அதுவரை கேட்டதில்லை.
They said, Lord, we really need to learn to pray like you're praying.
ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கிறீங்களே அதே போல ஜெபிக்க நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள்.
Not with fear.
பயத்தோடு அல்ல.
Trembling.
நடுக்கத்தோடு அல்ல.
If my son and comes and talks to me, he's not talking in fear and trembling.
என்னுடைய மகன் என்னிடத்தில் வந்து பேசும்பொழுது நடுங்கிக் கொண்டே பேசுவதில்லை.
No, that is, he respects me.
என்னை மதிக்கிறான். நான் தகப்பனாய் இருக்கிறேன். என்னை தகப்பன் என்ற
ஸ்தானத்தில் என்னை மதிக்கிறான்.
ஆனால் தகப்பனாய் இருக்கக்கூடிய என்னிடத்தில் அவன் விடுதலையாக பேசுகிறான்.
A good son or daughter will talk to their father respectfully but freely.
ஒரு நல்ல மகனோ நல்ல மகளோ தன்னுடைய தகப்பனிடத்திலே அப்பாவிடத்திலே விடுதலையாக பேசுவார்கள். அதே சமயத்திலே மதிப்பும் கொடுத்து பேசுவார்கள்.
So Jesus also prayed respectfully but freely.
அதே போல இயேசுவும் விடுதலையாக ஜெபித்தார். மரியாதையோடு கூட மதிப்போடு கூட ஜெபித்தார்.
Very few people know how to pray like that.
வெகு சிலரே எப்படி ஜெபிக்க வேண்டும் இந்த விதத்தில் என்று அறிந்திருக்கிறார்கள்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
Okay, I'll teach you.
நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்.
When you pray,
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது
don't say Jehovah.
யெகோவா என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
Don't say I am that I am.
இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம்.
Say Father.
அப்பா அல்லது பிதாவே என்று சொல்லுங்கள்.
I want to ask you a question.
நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
How many of you when you pray say Father?
உங்களில் எத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே அல்லது அப்பா என்று சொல்லி ஜெபிக்கிறீர்கள்?
Now I'm not saying it's wrong to say God because he is our God.
தேவனே என்று ஜெபிப்பது தவறு என்று சொல்லவில்லை. அவர் நம்முடைய தேவன் தான்.
And it's right because the apostles also sometimes prayed saying Lord.
அப்போஸ்தலர்கள் கூட சில சமயத்தில் ஆண்டவரே தேவனே என்று அழைத்து ஜெபித்தார்கள்.
To call him Lord is okay.
ஆகவே ஆண்டவரே என்று அழைப்பதிலே தவறு இல்லை. நல்லது.
Nothing wrong in that.
அதில் தவறே இல்லை.
To call him God is okay.
தேவனே என்று அழைப்பதிலே தவறு இல்லை.
Because he is God.
ஏனென்றால் அவர் தேவன் தான்.
He is Lord.
அவர் ஆண்டவர்.
But
ஆனால்
I prefer to call him Father.
நான் அவரை அப்பா என்று பிதாவே என்று அழைப்பதற்கு விரும்புகிறேன்.
How many of you when you pray say Father?
உங்களில் எத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுது பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறீர்கள்?
I'll tell you when I pray 90% of the time I say Father.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் என்னுடைய ஜெபத்தில் 90% அப்பா என்று நான் கூப்பிட்டு
ஜெபிக்கிறேன்.
ஒரு 10% நேரம் ஆண்டவரே தேவனே என்று நான் கூப்பிட்டு ஜெபிப்பேன்.
But most of the time I say Father.
ஆனால் அடிக்கடி நான் அப்பா என்று சொல்லிதான் ஜெபிப்பது வழக்கம்.
But when I hear people praying in Tamil Nadu.
ஆனால் தமிழ்நாட்டிலே மக்கள் ஜெபிப்பதை நான் கேட்கும் பொழுது
almost never I hear anybody saying Father.
பிதாவே அப்பா என்று சொல்லி ஜெபிப்பதை நான் கிட்டத்தட்ட கேட்டதே இல்லை.
Everybody says Lord.
எல்லாரும் ஆண்டவரே என்று தான் ஜெபிக்கிறார்.
That's right.
அது சரிதான்.
Nothing wrong in it.
அது தவறே இல்லை.
You can continue to do that.
நீங்கள் தொடர்ந்து செய்யலாம்.
But I wonder whether you know him as a father.
ஆனால் என்னுடைய ஆச்சரியம் என்னவென்றால் நீங்கள் தேவனை அப்பாவாக அறிந்திருக்கிறீர்களா இல்லையா?
That's a lot of difference when you know him as a father.
தேவனை உங்களுடைய அப்பாவாக அறிந்திருப்பது என்பது எவ்வளவோ வித்தியாசம் உண்டு.
யெகோவா
என்று கூப்பிடுவதில் என்ன தவறு இருக்கிறது, அது ஒரு பெயர் தான் என்று சொல்லலாம்.
My name is Mr. Poonen.
என்னுடைய பெயர் மிஸ்டர் பூனன்.
Supposing one day my son comes to me.
ஒரு நாள் என்னுடைய மகன் என்னிடத்தில் வருகிறான்.
And says, Mr. Poonen.
என்னுடைய மகன் என்னிடம் வந்து திரு புனன் அவர்களே என்று என்னை கூப்பிடுகிறார்.
I want to talk to you.
நான் உங்களிடத்தில் பேச வேண்டும்.
So what's wrong with you?
என்னப்பா என்ன என்ன கோளாறு உங்களிடத்தில் என்று தான் நான் கேட்பேன்.
Why you call me Mr. Poonen?
ஏன் என்னை மிஸ்டர் புனன் என்று கூப்பிடுகிறாய்?
Are you angry with me?
என் மேலே உனக்கு கோபம் வந்திருக்க கோபம் இருக்கா?
But isn't that your name?
அப்பா என்ன அது உங்களுடைய பெயர் அல்லவா மிஸ்டர் புனன் என்று கேட்கிறான் என் மகன்.
I say, yeah, that's my name, but that's for other people to call me, not you. You're my son.
அது என்னுடைய பெயர் தான், மற்றவர்கள் என்னை கூப்பிடுவதற்காக இருக்கக்கூடிய பெயர், ஆனால் நீ என்னுடைய மகன்.
My children don't even call me brother Zach.
என்னுடைய பிள்ளைகள் என்னை சகோதரர் ஜாக் அவர்களே என்று கூட கூப்பிடுவதில்லை.
Why?
ஏன்?
Because I'm their father.
நான் அவருடைய அப்பா.
Now let me ask you.
நான் இப்பொழுது உங்களை கேட்கிறேன்.
Is God your father?
தேவன் உடைய தகப்பனா?
If so, what do you call him?
அப்படியானால் எப்படி நீங்கள் அவரை கூப்பிடுகிறீர்கள்?
What should you call him?
எப்படி கூப்பிட வேண்டும்? அப்பா.
Now it won't, that won't change in one day.
ஒரு நாளிலே இந்த மாற்றம் வந்துவிடாது.
But I want you to try and start from today.
அல்ல இன்றிலிருந்தாவது நீங்கள் அப்படி அவரை கூப்பிட நீங்கள் முயற்சித்து பயிற்சித்து பாருங்கள்.
Forget about publicly, privately when you are alone.
பொதுபடியாக வரும்பொழுது ஜெபிப்பதை மறந்து விடுங்கள், ஆனால் தனியாக ஜெபிக்கும் பொழுது அப்பா என்று
Everything we must start in private first and then publicly.
ஒவ்வொரு நாளும் நாம் அந்தரங்கத்திலே முதலாவது ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு பொதுவிலே ஜெபிக்க வேண்டும்.
When you pray privately, say, Father.
ஆகவே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பா என்று ஜெபியுங்கள்.
You are my father.
நீர் என்னுடைய தகப்பன்.
I am your son or daughter.
நான் உன்னுடைய மகன் உன்னுடைய மகள்.
I can ask you for something.
நான் அப்பா அப்பாவிடத்தில் அப்படி நான் கேட்க முடியும்.
I can't ask other people, but I can ask you.
மற்றவர்களிடத்திலே நான் கேட்க முடியாது, ஆனால் உங்களிடத்திலே நான் கேட்க முடியும்.
See, there are, you know, as children, those of you who are children, small children here.
சின்ன பிள்ளைகளே உங்களுக்கு தெரியுமா?
If you have a good father or mother.
உங்க அப்பா நல்ல அப்பாவா இருந்தாங்கன்னா, உங்க அம்மா நல்ல அம்மாவா இருந்தாங்கன்னா,
there are many things which you need, you will never go to your neighbor and ask him for it. You go to your father.
உங்களுக்கு ஏதாவது தேவை வந்தா பக்கத்து வீட்டுக்காரட்டியா போய் கேட்பீங்க? இல்ல, உங்க அப்பாட்ட கேட்பீங்க, உங்க அம்மாட்ட கேட்பீங்க.
Supposing you want a bicycle, you go to your father.
உனக்கு ஒரு சைக்கிள் வேணும், யார்கிட்ட போய் கேட்பாய்?
You need some books for your school.
அல்லது ஸ்கூல்ல படிப்பதற்கு புக் வேணும், யார்கிட்ட போய் கேட்பீங்க?
You go to your neighbor, you go to your father.
நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரத்திலே போவதில்லை, அப்பாவிடத்திலே போவீர்கள்.
Or you got some problems or sickness in your life, you go to your father and mother.
அல்லது உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துவிட்டது, வயிற்று வலி வந்துவிட்டது, அப்பாட்ட போய் அப்பா வயிற்று வலிக்குதுப்பா, இல்ல அம்மாட்ட போய் வயிற்று வலிக்குது என்று சொல்வீர்கள்.
How blessed all these children are who have a father and mother.
இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு பாக்கியமற்ற பிள்ளைகள், அவர்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறார்கள்.
And then think of some children who don't have any father or mother.
அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் எண்ணி பாருங்கள்.
Both father and mother have died.
அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்து விட்டார்கள்.
Their condition is really terrible.
அவருடைய நிலைமையானது உண்மையாலுமே பயங்கரமாக இருக்கிறது.
Some Christian orphanages may take them up and give them food and clothing.
கிறிஸ்தவ அநாதை இல்ல வேண்டுமானால் அவர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம்.
All that is okay.
அவங்களெல்லாம் நல்லதுதான்.
They don't have a father and mother to hug them and kiss them and tell them I love you.
சின்ன அநாதை பிள்ளைகளை கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பதற்கு கொஞ்சுவதற்கு அப்பா அம்மா அவர்கள் இல்லை. நான் அதிகமா நேசிக்கிறேன் மகனை என்று சொல்வதற்கு யாரும் இல்லை.
You know that is as important for children as food and clothing.
உங்களுக்கு தெரியுமா அந்த அரவணைப்பு ஆகாரமும் உடையும் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த அரவணைப்பு முக்கியமா இருக்கிறது.
You know the problem with many of us fathers and mothers.
தகப்பனா இருக்கிற தாயா இருக்கிற நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா?
When our children were small.
நம்முடைய சின்ன பிள்ளைகள் சிறியவர்களா இருக்கும் பொழுது.
Then we hugged them and kissed them and said, oh, I love you so much, I love you so much.
சின்ன குழந்தையா இருக்கும் போது அரவணைத்து முத்தமிட்டு உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம்.
Then they grow up.
அவர்கள் வளரும் பொழுது.
And we stop hugging them.
நாம் அவர்களை அரவணைப்பதை மறந்து விடுகிறோம்.
That is our fault.
அது நம்முடைய குறை.
Even when they grow up.
அவர்கள் வளர்ந்தாலும் கூட.
We must hug them.
நாம் அவர்களை அரவணைக்க வேண்டும், கட்டிப்பிடிக்க வேண்டும்.
I do that to my sons who are in their 30s.
என்னுடைய மகன்கள் இப்பொழுது 30 வயதில் இருக்கிறார்கள், நான் இப்பொழுது செய்கிறேன்.
Because I'm their father.
நான் அப்பா.
I don't do it when they're just 1 month old.
ஒரு மாத குழந்தையாக இருக்கும்போது மட்டும் நான் அரவணைத்து கொஞ்சவில்லை.
We must hug our children and tell them we love them.
நம்முடைய பிள்ளைகளை கட்டிப்பிடித்து மகனே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும்.
It will change your relationship with your children.
அது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கக்கூடிய உங்களுடைய உறவிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.
I mean when you go home and suddenly do it they may get a bit surprised what happened to my father or mother.
செய்தியை கிட்ட கேட்டு இன்னைக்கு போய் திடீரென்று மகனை கட்டிப்பிடித்தால் அப்பாவுக்கு என்ன நடந்தது அம்மாவுக்கு என்ன நடந்தது என்று அவர் குழம்பி போய்விடுவார்கள்.
They'll get over that shock in one or two days.
ஆனால் ஒன்று இரண்டு நாளிலே அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள்.
They'll realize my father has changed, my mother has changed.
என்னை அப்பா மாறிவிட்டார்களே, என்னை அம்மா மாறிவிட்டார்களே என்பதை அவர்கள் சீக்கிரமாய் உணர்ந்து கொள்வார்கள்.
Maybe they have come to know God as their father now finally.
ஒருவேளை தேவனை அப்பாவாக அறிந்து கொண்டார்கள் போலும் என்று பிள்ளைகள் சொல்வார்கள்.
It's a wonderful thing to have a father and mother.
ஆகவே ஒரு அப்பா ஒரு அம்மா இருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
I think almost all of us have had father and mother. There are very few orphans.
நம்மிலே அநேகர் எல்லா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அப்பா அம்மா இருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் அனாதைகளாக
இருக்கிறார்கள்.
உங்களுடைய அப்பா மரித்து கடந்து போய்விட்டார் என்று சொன்னால் குறைந்தபட்சம் உங்களுக்கு அம்மாவாவது
இருக்கிறார்கள்.
அல்லது உங்களுடைய அம்மா இறந்து விட்டால் குறைந்தபட்சம் உங்களுக்கு அப்பாவாவது
இருக்கிறார்கள்.
அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அவர்களை எண்ணி பாருங்கள்.
They are called orphans.
அவர்கள் அனாதைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
You can give them food, clothing, everything.
அவர்களுக்கு ஆகாரம் உணவு உடை கொடுக்கலாம்.
But the child needs love more than food and clothing.
ஆகாரத்தையும் உணவையும் பார்க்கலாம் அதிகமாக ஒரு பிள்ளைக்கு தேவைப்படுவது அன்பு.
Remember that.
இது ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள். More than education, they need love.
படிப்பை காட்டிலும் அதிகமாக அவர்களுக்கு தேவைப்படுவது அன்பு.
They need understanding father and mother.
புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுக்கு தேவை.
Who sympathizes with their struggles.
அவர்களுடைய போராட்டங்களிலே அவரோடு கூட அனுதாபப்படக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேவை.
God is a father like that.
தேவன் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாய் இருக்கிறார்.
That is the name that Jesus revealed to his disciples.
இந்த பெயரை தான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார்.
So when he was praying,
அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது அவர் இப்படியாக ஜெபிக்க கேட்டார்கள்.
We have never heard anybody pray like this.
இதுவரை யாருமே இப்படி ஜெபித்ததை கேட்கவில்லை.
This is a son talking to his father.
ஓ இங்கே ஒரு மகன் அப்பாவுடனே பேசிக்கொண்டிருக்கிறாரே.
This is not a servant talking to the managing director of the factory.
இங்கே ஒரு ஊழியன் தன்னுடைய தொழிற்சாலையிலே பணி செய்கிறக்கூடிய தொழிற்சாலையிலே உள்ள நிர்வாக இயக்குநரிடத்தில் பேசுவதில்லை.
Saying, sir, can you please get this for me?
ஐயா இது எனக்கு நீங்கள் செய்து தருவீர்களா?
No, that's how they prayed in the Old Testament.
அவைகள் எல்லாம் பழைய ஏற்பாடோடு கூட முடிந்து விட்டது.
You don't have to pray like that.
நீங்கள் அப்படி ஜெபிக்க தேவையில்லை.
You can say appa.
அப்பா என்று நீங்கள் அவரை கூப்பிடலாம்.
I need something.
எனக்கு ஒன்று தேவை.
I need something father.
அப்பா எனக்கு ஒன்று தேவையா இருக்குப்பா.
Please help me.
எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
Jesus said in John 14.
யோவான் 14 அதிகாரத்திலே இயேசு சொன்னார்.
John chapter 14.
யோவான் என்ன சுவிசேஷம் 14 அதிகாரம்.
He's talking about sending the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.
Verse 16. I'll ask the Father and he'll send you another helper.
நான் பிதாவை 16 வசனம் யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக்கொள்ளுவேன் அப்பொழுது உங்களோடு கூட இருக்கும்படி ஒரு தேற்றவானை அனுப்புவார்.
He will be with you forever.
அவர்களுடனே கூட எப்பொழுதும் இருப்பார் என்றென்றைக்கும் இருப்பார்.
That is the spirit of truth whom the world cannot receive.
இந்த சத்திய ஆவியானவரே தான் இந்த உலகம் பெற்றுக்கொள்ள மாட்டார்.
You know many of you are seeking for the baptism and the fullness of the Holy Spirit.
உங்களிலே அநேகர் பரிசுத்தாவினவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்.
Read this verse.
இந்த வசனத்தை வாசியுங்கள்.
Whom the world cannot receive.
இந்த உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது.
If in your heart you got a love for the world you can't receive the Holy Spirit.
உங்களுடைய உள்ளத்திலே உலகத்தின் மீது உள்ள அன்பு இருக்குமானால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது.
That is why you are praying for 25 years and nothing happens.
ஆகவே தான் நீங்கள் 25 ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றும் நடக்கவில்லை.
You pray one prayer.
ஒரு ஜெபத்தை செய்யுங்கள்.
Lord take away all the love of this world from my heart.
ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய எல்லா உலகத்தினுடைய சிநேகத்தை எடுத்து போட்டு விடும் ஆண்டவரே.
There are so many things in the world I love.
ஆண்டவரே இந்த உலகத்திலே பல காரியங்களை நான் நேசிக்கிறேன்.
Some boyfriend, some girlfriend.
Boyfriend, நேசிக்கிறேன். Girlfriend, நேசிக்கிறேன்.
Some money.
கொஞ்சம் பணத்தை நேசிக்கிறேன்.
Some property.
சொத்தை நேசிக்கிறேன்.
Somebody, some person.
யாரோ ஒரு நபரை அதிகமாய் நேசிக்கிறேன்.
Take away all that love from my heart.
ஆண்டவரே இந்த விதமான அன்பை எல்லாம் எடுத்து போடும் நேசத்தை எல்லாம் எடுத்து போடும்.
With love for Jesus.
இயேசு மீதுள்ள சிநேகத்தினாலே நேசத்தினாலே நிரப்பும்.
Fill me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பும்.
You may suddenly find an answer to your prayer.
திடீரென நீங்கள் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருவதை பார்ப்பீர்கள்.
World cannot receive Jesus.
உலகம் இந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்று இயேசு சொன்னார்.
Then he said in that connection.
இதோடு கூட தொடர்புடைய பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது 18 வசனம்,
you will not be orphans anymore,
உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கிறார்.
You will not be orphans after that.
அதற்கு பிறகு நீங்கள் அனாதைகளாக இருக்க போவதில்லை.
That's what happens when the Holy Spirit fills us.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை நிரப்பும் பொழுது இதுதான் நடைபெறுகிறது.
I was an orphan, suddenly I got a father.
நான் ஒரு அனாதையாக இருந்தேன், இப்பொழுது திடீரென ஒரு தகப்பன் கிடைத்து விட்டார், ஒரு தாய் எனக்கு கிடைத்து விட்டார்.
God is now father and mother for me.
தேவன் இப்பொழுது எனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்.
That's what happens when you're filled with the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது இதுதான் நடைபெறுகிறது.
Holy Spirit comes within me and tells me, you're not an orphan anymore.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து நீ இனியும் அனாதை இல்லை என்று சொல்கிறார்.
You've got a father to hug you and kiss you and tell you how much he loves you.
உங்களை அரவணைத்து கட்டிப்பிடித்து உங்களுக்கு முத்தம் கொடுத்து எந்த அளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு.
And the Holy Spirit says, now on, call him father.
பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதிலிருந்து அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடு என்று சொல்கிறார்.
He is God.
அவர் தேவன்.
You can call him God, but you can call him father much more.
அவரை தேவன் என்று நீங்கள் அழைக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக அப்பா என்று அழைக்கலாம்.
I love that title.
நான் இந்த பெயரை அதிகமாக நேசிக்கிறேன்.
It changed my life.
என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது.
I was an orphan.
நான் ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே நான் ஒரு அனாதையாக இருந்தேன்.
But now I'm not an orphan.
இப்பொழுது நான் ஒரு அனாதை இல்லை.
The Holy Spirit came and filled me and showed me God is my father.
பரிசுத்த ஆவியானவர் என்னை வந்து நிறைத்து தேவன் என்னுடைய அப்பா என்பதை அவர் விளக்கி காண்பித்தார்.
You know, orphans have got many anxieties.
உங்களுக்கு தெரியும், அனாதைகளுக்கு பல கவலைகள் உண்டு.
Anxiety brings bondage.
கவலை கட்டுகளை கொண்டு வருகிறது.
Fear brings bondage.
பயம் அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது.
I think many of you sitting here have got many anxieties and fears.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகருக்கு அநேக பயங்களும் கவலைகளும் உண்டு என்று நான் நம்புகிறேன்.
The Bible says,
வேதம் சொல்கிறது.
See what Jesus said in Matthew 6.
மத்தேயு 6 அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்க.
Matthew chapter 6.
மத்தேயு 6 அதிகாரம்.
Verse 31.
31 வசனம்.
First of all, verse 28.
முதலாவதாக 28 வசனத்தை நான் வாசிப்பேன்.
Why are you anxious?
நீங்கள் ஏன் கவலைப்படுகிறது, நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
Verse 31.
31 வசனம்.
Do not be anxious.
கவலைப்படாதிருங்கள்.
Verse 34.
34 வசனம்.
Do not be anxious.
கவலைப்படாதிருங்கள்.
See how Jesus said?
இயேசு எப்படி சொன்னார்
பாருங்க.
ஏன் நீ கவலைப்படுகிறாய்?
Don't be anxious.
கவலைப்படாதே.
Don't be anxious.
கவலைப்படாதே.
Are you worried about food?
ஆகாரத்தை குறித்து கவலைப்படுகிறாய்?
Are you worried about clothing?
உணவு உடையை குறித்து கவலைப்படுகிறாய்?
Are you worried about having a house to live in?
ஐயோ, வாழ்வதற்கு ஒரு வீடு இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்?
Taking care of your children?
பிள்ளைகளை எப்படி பராமரிப்பது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா?
You know what he said?
என்ன சொன்னார் தெரியுமா?
26. Look at the birds of the air.
26 வசனத்திலே பார்க்கிறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்.
You know, we must look at the birds of the air.
நாம் ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்க வேண்டும்.
You tell me.
நீங்கள் சொல்லுங்கள்.
In your lifetime,
உங்களுடைய வாழ்நாள் காலத்திலே,
how many birds have you seen dead on the road?
ரோட்டிலே நடக்கும் பொழுது எத்தனை பறவைகள் செத்து ரோட்டிலே கிடக்கிறதை பார்த்திருக்கிறீர்கள்?
I've 69 years, I've seen very few birds dead on the road.
எனக்கு 69 வயதாகிறது, சாலையிலே ஓரத்திலே செத்து கிடக்கக்கூடிய குருவிகளோ பறவைகளோ மிக மிக குறைவாய் தான் பார்த்திருக்கிறேன்.
Why is it?
ஏன் அப்படி?
How so many millions of birds,
லட்சக்கணக்கான பறவைகள் குருவிகள் இருக்கிறது.
Where do they get their food from?
இவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து ஆகாரம் கிடைக்கிறது?
They don't have any ration shop, they don't have any place to buy food.
அவங்களுக்கு ரேஷன் கடையும் இல்லை, மற்ற ஆகாரம் வாங்குவதற்கு ஹோட்டலும் இல்லை.
And how many of you are throwing food to the birds?
உங்களில் எத்தனை பேர் தினமும் பறவைகளுக்கென்று ஆகாரத்தை அள்ளி வீசுகிறீர்கள்?
I've never done it in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் பறவைகளுக்கு அள்ளி வீசினதே கிடையாது.
How do they get their food?
எப்படி அந்த பறவைகளுக்கு ஆகாரம் கிடைக்கிறது?
Very interesting. Not one or two birds, millions of birds.
ஒன்று இரண்டு பறவைகள் அல்ல, லட்சக்கணக்கான பறவைகள், கோடிக்கணக்கான பறவைகள் இருக்கிறது.
You know how they get it?
அவங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
See what it says?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Your heavenly father feeds them.
உங்கள் பரமபிதா அவங்களை பிழைப்பூட்டுகிறார்.
How does he feed them?
அவர் எப்படி அவங்களை ஊட்டுகிறார்?
He doesn't drop grain from heaven into their mouth.
வானத்திலிருந்து தானியங்களை அந்த பறவைகளுடைய வாயில் ஆ என்று சொல்லும்போது போடுகிறாரா?
No.
இல்லை இல்லை.
He feeds them means he helps them to find some grain somewhere or the other.
எங்கேயோ ஒரு இடத்திலேயோ பல இடங்களிலேயோ தானியங்களை கண்டுபிடிக்கும்படியாக அந்த பறவைகளுக்கு உதவி செய்கிறார்.
And that is how he helps us also.
அதே போலதான் நமக்கும் அவர் உதவி செய்கிறார். ஒரு வேலையை கண்டுபிடிப்பதற்கு உதவி
செய்கிறார்.
நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு உதவி செய்கிறார். படித்து நல்ல வேலை பெறுவதற்கு உதவி
செய்கிறார்.
வாழ்வதற்கு ஒரு வீட்டை கண்டுபிடிக்க உதவி
செய்கிறார்.
நம்முடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு போதுமான பணத்தை சம்பாதிப்பதற்கு உதவி செய்கிறார்.
Just like these mother birds and all can feed their little ones.
அந்த தாய் குருவி தன்னுடைய சிட்டு குஞ்சு குருவிகளுக்கு போதி போஷிக்கிறது போல.
So Jesus said, look at the birds and learn from them. You don't have to be worried.
பறவைகளை கவனித்து பாருங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்.
But when you look at human beings,
மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது,
they're always so worried.
ரொம்ப கவலை வந்து விடுகிறது.
Look at their face there. So few of them are happy.
வெகு சிலர் தான் சந்தோஷமா இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் பார்த்தால் நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டு நமக்கு அந்த கவலை வந்து விடுகிறது.
Every day of the year, if it is not one worry, another worry.
ஒரு கவலை, அதை விட்டால் இன்னொரு கவலை, அதை விட்டால் மறு கவலை.
I heard a story about two birds.
ரெண்டு பறவைகளுடைய கதையை நான் கேட்டிருக்கிறேன்.
One bird was asking another bird,
ஒரு குருவி இன்னொரு குருவியை பார்த்து கேட்டதாம்,
why are these human beings always going around like this with worry and anxiety in their mind?
அந்த ஒரு குருவி இன்னொரு குருவியை பார்த்து கேட்டுச்சான், ஏன் இந்த மனுஷங்களை எப்ப பார்த்தாலும் நீண்ட முகத்தை வச்சுக்கிட்டு துக்க போட்டுக்கிட்டு இப்படியே போய்கிட்டே இருக்காங்கன்னு கேட்டுச்சான்.
So the other bird said,
இன்னொரு குருவி சொல்லிச்சான்,
maybe they don't have a heavenly father like we have.
நமக்கு இருக்கிறது போல அவர்களுக்கு ஒரு பரலோக பிதா இல்லை போல என்று சொல்லிச்சான்.
That is the reason.
அதான் காரணம்.
The other bird said, yeah, I think that is the reason. They don't have a heavenly father like we have.
நமக்கு இருக்கிறது போல இந்த பிள்ளை இவர்களுக்கெல்லாம் மனுஷர்களுக்கெல்லாம் பரமபிதா இல்லை என்று சொன்னதான்.
Supposing some bird sees you one day.
ஒரு குருவி ஒரு நாள் வந்து உங்களை பார்க்குது.
You're going around with your long face and worried.
நீங்க அப்படியே கவலைப்பட்ட துக்கமா அங்க இங்க போயிட்டு இருக்கீங்க.
And imagine the bird coming and talking to you.
அந்த குருவி உங்கள்ட்ட வந்து பேசுறத நீங்க பேசுறதா நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள்.
Hey, you know, you can have a heavenly father like I have.
எனக்கு இருக்கிறது போல உங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்க முடியும் என்று தெரியுமா?
You don't have to be so worried.
அப்படி இருந்தால் உங்களுக்கு அவ்வளவு கவலை இல்லாம இருக்காது.
You want a bird to come and tell you that?
ஒரு குருவி தான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
Jesus said it.
இயேசு சொல்லி இருக்கிறார்.
Why don't you listen to him?
ஏன் இயேசுவுக்கு செவி கொடுக்க கூடாது?
God is a loving father.
தேவன் அன்பான ஒரு அப்பா.
He is a father who gave his son to save you from your sin.
உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்க முடியாய் விடுதலையாக்க முடியாய் வந்த தகப்பன்.
And there's a wonderful verse in Romans 8 and verse 32.
ரோமர் 8 அதிகாரம் 32 வசனத்திலே அற்புதமான ஒரு வசனம் உண்டு.
You must always remember this verse.
நீங்கள் இதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
If you don't know this verse, please remember it.
இதுவரை இந்த வசனம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இப்பொழுதிலிருந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Some verses we must always keep in our mind.
சில வசனங்கள் எப்பொழுதுமே நாம் மனதிலே மனப்பாடமாக வைத்துக் கொள்ள
வேண்டும். Romans 8:32 is one of those.
அது அந்த வசனங்களில் ஒன்றுதான் ரோமர் 8:32.
It says, if this father in heaven did not spare his own son for us, why won't he give him all the other things with give us all the other things along with him?
நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
Just think of it.
சற்று இதை எண்ணி பாருங்கள்.
If God gave his son for you, why won't he give you all the other things which are worth much less?
தேவன் தம்முடைய குமாரனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதைவிட மதிப்பு குறைவான எவ்வளவோ காரியங்களை எப்படி கொடுக்காமல் இருப்பார்?
Do you believe that God gave his son to die for your sins?
உங்களுடைய பாவத்துக்காக தேவன் தம்முடைய குமாரனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்
உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார்
என்று நம்புறீங்களா? ஆமாவா இல்லையா?
I think one person believes it.
ஒரு சதவீதத்தினர் மட்டும் நம்புகிறார்.
Do you believe that God gave his son to die for your sins?
உங்களுடைய பாவத்துக்காக தேவன் மரிப்பதற்கு தன்னுடைய குமாரனை ஒப்புக் கொடுத்தார் என்று நம்புகிறான் நம்ப இல்லையா? ஆமாவா இல்லையா?
Praise the Lord.
Praise the Lord.
Now,
இப்பொழுது
if God gave his son,
தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார் என்றால்,
not for the sins of the world,
உலகத்தினுடைய பாவத்துக்காக அல்ல,
for your sins,
உன்னுடைய பாவத்துக்காக,
you must make it personal.
நீங்கள் அதை தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு என்று பொருத்திக் கொள்ள வேண்டும்.
Now I'll ask you another question.
இப்பொழுது வேற ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
Listen carefully and please answer it.
கவனமாய் இந்த கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுங்கள்.
I believe all of you are very clever people and you can answer it very quickly.
நீங்கள் எல்லாரும் மிகுந்த புத்திசாலிகள் என்று எனக்கு தெரியும். ஆகவே நீங்கள் சட்டென பதில் சொல்லுவீர்கள் என்று எனக்கு தெரியும்.
Supposing everybody in the world was good.
இந்த உலகத்தில் எல்லாரும்
everybody
எல்லாரும் நல்லவர்கள்.
No sin, nobody sinned.
யாரும் பாவம் செய்யவில்லை.
And you are the only person who sinned.
பாவம் செய்த நபர் நீ மட்டும்தான்.
Would God send his son to die for you?
அப்படியானால் உனக்காக மரிக்கும்படியாய் தேவன் தம்முடைய குமாரனை உனக்கு மட்டும் உங்களுக்காக மட்டும் உனக்கு மட்டும் தேவன் அனுப்பியிருப்பாரா தம்முடைய குமாரனை?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
I told you, you're all clever.
நீங்களெல்லாம் புத்திசாலி என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன்.
ஓகே, ஒன் மோர் க்வெஸ்சன்.
இன்னும் ஒரு கேள்வி.
சப்போசிங் எவ்ரிபடி இன் தி வேர்ல்ட் வாஸ் குட் அண்ட் நெவர் சின்ட்.
உலகத்தில் எல்லாருமே நல்லவர்கள், பாவமே செய்யவில்லை.
அண்ட் யூ ஆல்சோ நெவர் சின்ட்.
நீயும் பாவம் செய்யவில்லை.
பட் ஒன் டே யூ கமிட்டட் ஒன் சின்.
ஆனால் ஏதோ ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு பாவம் மட்டும் செஞ்சிட்டீங்க.
யூ கமிட்டட் ஒன்லி ஒன் சின்.
ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சீங்க.
வில் காட் சென்ட் ஹிஸ் சன் டு டை ஃபார் யுவர் ஒன் சின்.
அந்த ஒரு பாவத்துக்காக தேவன் தம்முடைய குமாரனை உனக்காக அனுப்புவாரா?
யூ ஆர் மோர் கிளவர் தென் ஐ தாட்.
நான் என்னையை காட்டிலும் நீங்கள் அதிக புத்திசாலிகளா இருக்கிறீர்கள்.
நவ் பிலீவ் தட்.
இப்பொழுது அதை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவரே,
my father,
என்ன தகப்பனே,
if I was the only sinner in the world,
இந்த உலகத்திலே நான் மட்டும் தான் பாவியா இருந்தாலும் கூட,
say that yourself in your mind.
நீங்க இப்ப மனசுல உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்க.
If I was the only sinner in the world,
இந்த உலகத்திலே நான் மட்டும் தான் பாவியா இருந்தாலும்,
and I committed only one sin,
அதுவும் நான் ஒரே ஒரு பாவத்தை மட்டுமே செய்திருந்தாலும்,
I told one lie, that's all.
உதாரணமாக ஒரே ஒரு பொய் தான் வாழ்க்கையிலேயே சொல்லிவிட்டேன்.
I had one dirty thought only once in my life.
ஒரே ஒரு முறை ஒரே ஒரு அசுத்த சிந்தை மட்டும் வந்து விட்டது ஆண்டவரே.
Jesus would have come and died for me.
இயேசு எனக்காக வந்து மரித்திருந்திருப்பார்.
That shows how terrible one dirty thought is.
அது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு அசுத்த சிந்தை எவ்வளவு பயங்கரமானது என்பதை காண்பிக்கிறது.
That shows how serious one angry word is.
ஒரு கோபப்படுகிற வார்த்தை எவ்வளவு சீரியஸ் ஆனது என்பதை காண்பிக்கிறது.
Even if you had done only once, in Jesus would still have to come and die.
ஒரே ஒரு பாவத்தை நீ செய்திருந்தாலும் இயேசு வந்து உனக்காக மரித்திருப்பார்.
When I understood that,
இதை நான் விளங்கிக் கொண்ட பொழுது,
Lord, I want to hate every dirty thought.
ஆண்டவரே, ஒவ்வொரு அசுத்த சிந்தையும் நான் வெறுக்கிறேன்.
I never want to speak one angry word with my lips anytime.
ஆண்டவரே, எந்த நேரத்திலே ஆனாலும் என் உதடுகளிலே ஒரு கோபமாகிய வார்த்தையும் நான் பேசக்கூடாது.
Because Jesus would had to come and die just for that one sin.
ஏனென்றால் அந்த ஒரு பாவத்துக்காக இயேசு வந்து மரித்திருந்திருக்க வேண்டும்.
If you meditate on that, it will really help you to be free from sin.
இதை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாலுமே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி விடுவீர்கள்.
So there is something that we need to think about.
ஆகவே கொஞ்சம் நேரத்தை எடுத்து இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
That if God was willing to send his son just for you,
உனக்காக மட்டும் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால்,
you think God will not give you food?
ஆகாரத்தை கொடுக்க மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? உடையை கொடுக்க மாட்டாரா? வீடு கொடுக்க மாட்டாரா? படிப்பு கொடுக்க மாட்டாரா? வேலை கொடுக்க மாட்டாரா? இவைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பது தேவனுக்கு மிகவும் எளிது.
And you are worth much more than all the millions of birds in the world.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பறவைகளை காட்டிலும் நீ எவ்வளவோ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன்.
Did Jesus die for the birds?
பறவைகளுக்காக இயேசு மரித்தாரா?
No.
இல்லை.
He didn't even die for the angels.
தூதர்களுக்காக கூட அவர் மரிக்கவில்லை.
You know when Satan sins,
பிசாசு மரித்த பொழுது, பிசாசு பாவம் செய்த பொழுது, அசுத்தாவிகள் பாவம் செய்த பொழுது,
why didn't God send his son to become an angel and die for their sins?
ஏன் தேவன் ஒரு தூதனாக மாறி அந்த தூதர்களுக்காக மரிக்கவில்லை?
Have you thought about that?
இதை குறித்து எண்ணி பார்த்திருக்கிறீர்களா?
Okay, we can understand the birds and animals that nobody has to die for them.
பறவைகளும் மிருகங்களும் யாரும் அதற்காக மரிக்க தேவையில்லை, அதை நாம் விளங்கிக் கொள்கிறோம்.
They don't live forever, they die, they become dust.
ஏனென்றால் அவர்கள் மரித்த அந்த விலங்குகளும் பறவைகளும் மரித்த உடனே அவைகள் மண்ணுக்கு மண்ணாய் போய்விடுகிறது.
But the angels who became demons, they live forever.
ஆனால் பிசாசுகளாய் மாறின தூதர்கள் நித்திய நித்திய காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They are not like the animals.
அவைகள் விலங்குகளைப் போல அல்ல.
So when Lucifer and the angels sinned long before Adam was created.
லூசிபரும் தூதர்களும் விலங்குகள் உண்டாவதற்கு முன்பதாகவே, சிருஷ்டிக்கப்பட்டதற்கு முன்பதாகவே உண்டாக்கப்பட்டார்கள்.
God did not send his son to become an angel to die for them.
அவர்களுக்காக மரிக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை ஒரு தூதனாக அனுப்பவில்லை.
Have you ever thought about that?
இதை குறித்து எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறீர்களா?
But when man sinned,
ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது,
within 5 minutes,
5 நிமிஷத்திலேயே,
less than 5 minutes, within 1 minute,
5 நிமிஷத்துக்கும் குறைவாக, ஒரு நிமிஷத்துக்குள்ளாகவே,
God came there.
தேவன் அங்கே வந்து விட்டார்.
And said,
"Sonar,
don't worry.
அவளை படாதே.
The seed of the woman will crush the serpent's head.
ஸ்திரீனுடைய வித்து சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கும்.
Immediately,
உடனடியாக.
God said, I will send my son to die for your sin.
உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய குமாரனை அனுப்புவேன் என்று சொன்னார்.
You see how much God loves man.
இந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று பார்த்தீங்களா?
Somebody asked me this question once.
ஒரு முறை ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டார்.
Why didn't God send his son to die for the angels? Why he sent him for man?
ஏன் தூதர்களுக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை, ஏன் மனிதனுக்காக மட்டும் அனுப்பினார்?
I said two reasons.
ரெண்டு காரணங்கள்.
Number one.
ஒன்று,
the angels were not created in God's image, but man was created in God's image.
தூதர்கள் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்படவில்லை, மனிதனோ தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டான்.
And number two.
இரண்டாவது காரணம்,
Lucifer sinned on his own, whereas Adam and Eve sinned being provoked by another person, the devil.
லூசிபர் தானாக பாவம் செய்தான். ஆனால் ஆதாமும் ஏவாளுமோ இன்னொருவருடைய தூண்டுதலினாலே பாவம் செய்தார்.
It is more serious when you decide to sin on your own than when you sin when somebody provokes you and leads you into that.
மற்றவர்கள் உன்னை தூண்டி விட்டு அதன் மூலமாக நீ பாவம் செய்வதை காட்டிலும் நீயாக தீர்மானித்து பாவம் செய்வது என்பது கொடியது.
You know, all anger is sin.
எல்லா கோபமும் பாவம் தான்.
But if you get angry without anybody provoking you, that is more serious than you're getting angry when somebody provoked you.
யாருமே உன்னை கோபம் மூட்டாமல் இருக்கும் பொழுது நீ கோபப்படுகிறது, அது மற்றவர்கள் கோபம் மூட்டி கோபப்படுவதை காட்டிலும் பெரிய பாவம்.
Both are sins, but one is greater.
இரண்டுமே பாவம் தான், ஒன்று பெரிய பாவம்.
So it's a wonderful thing that God sent his son to die for us.
ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக மரிக்கும்படி அனுப்பினது அற்புதமான ஒரு காரியம்.
He will give everything else along with him for us.
அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவார் கண்டிப்பாக.
We must believe that.
நாம் அதை நம்ப வேண்டும்.
Because he's our father.
ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன்.
Jesus kept on trying to tell his disciples how good a father God was.
நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தகப்பன் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு தொடர்ந்து இயேசு சொல்லிக் கொண்டே இருந்தார்.
You know, this is the secret of receiving the baptism in the Holy Spirit also.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதினுடைய ரகசியம் இதுவும் ஒன்று.
All of you who are seeking for the baptism of the Holy Spirit.
பரிசுத்த அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன்.
You need to remember only one word.
ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Listen to this word.
இந்த வசனத்தை கவனியுங்கள்.
Luke chapter 11.
11 ஆம் அதிகாரம்.
This is a verse you must always remember.
இங்கே ஒரு வசனம் இருக்கிறது, எப்பொழுதுமே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். லூக்கா 11 அதிகாரம்.
God's greatest gift to this world was Jesus Christ.
இந்த உலகத்துக்கு இயேசு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெகுமதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
And equally great gift is the Holy Spirit.
அதற்கு சமமான இன்னொரு வெகுமதி பரிசுத்த ஆவியானவர்.
The Holy Spirit is equal to Jesus.
இயேசுக்கு சமமாக இருந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
Many people know that God gave Jesus to the world.
அநேகர் தேவன் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார் என்பதை அறிந்திருக்கிறார்கள்.
But God gave the Holy Spirit also.
அதே சமயத்திலே தேவன் பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார்.
God gave Jesus and the Holy Spirit.
இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார்.
Luke 11:13.
லூக்கா 11 அதிகாரம் 13 வசனம்.
If you being evil know how to give good gifts to your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to those who ask him?
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
See, any father,
எந்த தாப்பனா இருந்தாலும்,
if his child has a need,
தன்னுடைய மகனுக்கு பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்குமானா?
No, Jesus said, the child says, give me some bread, father.
அப்பா எனக்கு கொஞ்சம் ரொட்டி தாங்க, அப்பம் தாங்க என்று கேட்டால்,
the father gives it.
தாப்பன் அதை கொடுக்கிறார். உடனடியாக கொடுக்கிறார்.
And much more if the child is sick and says please give me some medicine daddy to heal me.
அப்பா அந்த பிள்ளைக்கு வியாதி வந்து விட்டது, அப்பா எனக்கு வியாதியில ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு மருந்து தாங்க என்று கேட்டால்,
the father will spend all his money to get that medicine to give to his child.
அந்த மருந்தை எப்படியாவது வாங்கி தருவதற்கு தாப்பன் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்வார்.
Go all over town looking. I have known cases of fathers who gone all over town looking for some difficult medicine to get to heal their child.
இந்த குழந்தைக்கு இந்த மருந்து வாங்க வேண்டும், இந்த மருந்து கடையில கிடைக்காவிட்டால் அடுத்த மருந்து கடை, அடுத்த மருந்து கடை, பட்டணம் பூராவும் ஜல்லடி போட்டு அலசி பார்ப்பது போல தேடுவார்.
I've heard of stories like that in Bangalore of fathers who went around looking for medicine.
Naan ipidipatta ummiyana sambhavangalai kelvipattirukken Bangalore le oru thaappan ipdiya marundu vaanguvathu alaiyalaiyaga alaindar.
How much a father loves his child.
Thanudaiya pillai endha alavukku thaappan nesikkirar.
And Jesus said, if you are going to ask for the Holy Spirit to heal you of this much more terrible sickness called sin.
அதை காட்டிலும் கொடிய வியாதியாகிய பயங்கர வியாதியாகிய பாவம் என்கிற அந்த வியாதியை குணமாக்குவதற்கு தேவனிடத்திலே நீங்கள் ஒரு மருந்தை பரிசுத்த ஆவியானவரை கேட்டால்,
you think the father in hell say, no, I can't give.
பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா அந்த மருந்தெல்லாம் தரமாட்டேன் என்று சொல்லுவாரா?
If he gave his son without your asking,
நீங்கள் கேட்காமலேயே குமாரனை கொடுத்த தேவன்,
none of us asked God to send his son into the world.
நம்மில் யாருமே ஆண்டவரே நம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் என்று கேட்கவே இல்லை.
He sent his son to save us from our sins without our asking.
நாம் கேட்காமலேயே நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க முடியாக அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார்.
And you know sometimes God gives the Holy Spirit also like that.
அதே போல சில சமயத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார்.
We know the apostles prayed for 10 days.
அப்போஸ்தலர்கள் 10 நாட்கள் ஜெபித்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
They knew Jesus said you'll get the Holy Spirit.
உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட போகிறார் என்று இயேசு சொன்னதை அவர்கள் அறிந்திருந்தார்கள்.
you read in Acts chapter 10,
அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே வாசியுங்கள்.
There was a heathen man called Cornelius.
புற ஜாதியான ஒரு மனுஷன் கொர்நேலியு இருந்தான்.
He never knew about Jesus, never knew about the Holy Spirit.
இயேசுவை பற்றியும் தெரியாது, பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் தெரியாது.
And he never prayed for baptism.
ஒரு காலம் அபிஷேகத்துக்கு ஜெபித்ததும் இல்லை.
He didn't even know what it was.
அது என்ன என்று அவனுக்கு தெரியாது.
But without his asking,
கேட்காமலேயே
all of a sudden God baptized him in the Holy
Spirit. தேவன் பரிசுத்தான அபிஷேகத்தால் நிறைத்து விட்டார்.
Now tell me.
இப்பொழுது சொல்லுங்கள்.
Do you think God loves Cornelius more than he loves you?
உங்களை நேசிப்பதை காட்டிலும் கொர்நேலியுவே தேவன் அதிகமாக நேசிக்கிறாரா?
Why did God give Cornelius the baptism in the Holy Spirit when he didn't even know about it or ask for it?
பரிசுத்தான அபிஷேகத்தை பற்றியும் தெரியாது, அதை அவன் கேட்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தேவன் திடீரென அவனுக்கு கொடுத்தார்?
I remember hearing about 150 years ago the story of Charles Finney in America.
150 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவிலே வாழ்ந்த சார்லஸ் ஃபின்னி என்பவருடைய கதையை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
He was an atheistic type of man.
அவன் ஒரு நாஸ்திகனாய் இருந்த ஒரு மனிதர்.
One day God convicted him and he went out to the woods and accepted Christ as his savior.
ஒரு நாளில் தேவன் அவரை உணர்த்தி அவர் காடுகளுக்குள்ளாக போய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்.
He never knew anything about baptism in the Holy Spirit.
பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து ஒன்றுமே அவருக்கு தெரியாது.
Just like Cornelius.
கொர்நேலியுவை போலவே தான்.
He came back from there.
அங்கிருந்து மீண்டும் அவர் திரும்பி வந்தார்.
Accepting Christ.
இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வந்தார்.
To his home at night.
இரவிலே தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்.
He was all alone. He's a single bachelor.
அவர் அப்பொழுது பிரம்மச்சாரியா இருந்தார். திருமணமாக தரையில தனியாக இருந்தார்.
When he sat down in his chair.
தன்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்த
உடனே. Suddenly he was baptized in the Holy Spirit.
திடீரென பரிசுத்த அபிஷேகத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்.
He says, I didn't even know there's such a thing.
இப்படி ஒன்று இருக்குது என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்.
You know, God can do that.
தேவன் அதை செய்ய முடியும்.
Because God saw Cornelius Charles Finney very utterly sincere.
கொர்நேலியும் சரி, சார்லஸ் ஃபின்னியும் சரி, அவர் முற்றிலுமாக உண்மையுள்ளவர்களாக இருந்ததை தேவன் பார்த்தார்.
God will always meet somebody who is sincerely seeking him.
உண்மையாலுமே தம்மை தேடுகிறவர்களை எப்பொழுதுமே தேவன் சந்திப்பார்.
He is a father.
அவர் தகப்பன்.
And it also says in Matthew chapter 7.
மத்தேயு 7 ஆம் அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
That your father verse 11 will give good things to those who ask him.
நம்மிடத்திலே கேட்கிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை உங்கள் தகப்பன் கொடுப்பார் என்று அவர்
சொல்லியிருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல,
all the good things.
அதோடு கூட மற்ற எல்லா நன்மையான காரியங்களையும் கொடுப்பார்.
Please remember these two verses.
இந்த இரண்டு வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க.
Luke 11:13.
லூக்கா 11:30.
Matthew 7:11.
மத்தேயு 7:11.
God will give the Holy Spirit.
தேவன் பரிசுத்த ஆவியானவர் தருவார். எல்லா நன்மையான காரியங்களும் தருவார்.
Because he's a father.
ஏனென்றால் அவர் தகப்பனாய் இருக்கிறார்.
You need never be anxious or afraid or discouraged from now on.
நாம் இப்பொழுதிலிருந்து ஒரு காலம் பயப்படவோ கவலைப்படவோ சோர்வடையவோ தேவையில்லை.
You know the truth, it will make you free.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
Talk to God as your father.
தேவனிடத்திலே அப்பாவை போல பேசுங்கள்.
Heavenly Father.
பரலோக பிதாவே,
help us each one.
பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறாய்.
To know you as our own father.
ஆண்டவரே, எங்களுடைய சொந்த தகப்பனாக அப்பாவாகவே அறிந்து கொள்ள உதவி செய்யும்.
He cares for us and provides for us everything we need.
எங்களுக்காக கரசனைப்பட்டு எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறபடினால் நாம் துதிக்கிறோம்.
And I pray for all of your children here, Lord, give them what they need most of all, the power of the Holy Spirit.
ஆண்டவரே, இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுடைய தேவையை சந்திப்பீராக, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக.
Lord, that's what they need more than anything else.
மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் இதுதான் அவர்களுக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. ஆண்டவரே,
pour out your spirit on them.
ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மீது ஊற்றுமீராக.
Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.